சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 116 அத்தியாயம் சிலந்தி வலை.
இந்த புகாரில் நான் காலெடுத்து வைத்த நாள் முதல் நடந்ததையெல்லாம் அடிக்கடி எண்ணி பார்க்கிறேன் ராணி, எண்ணி எண்ணி பார்க்கிறேன், வியப்படுகிறேன். எதை நாடி இந்த தமிழகம் வந்தோம், என்னென்ன நடந்து விட்டது? சுமார் ஒரு வருடம் முடிவதற்கு சில மாதங்கள் இருக்கும் போதே என்ன விந்தைகள் நிகழ்ந்து விட்டன என்று நினைத்து வியக்கிறேன். நீங்கள் இந்த மண்ணில் புரண்ட நாளன்றே சோழ மண்டல மன்னன் மாண்டான், இளவல் மறைந்தான், இருங்கோவேல் கை கொண்டான் சோழ பேரரசை. சில நாட்களில் புகாரும் நம் வசப்பட்டது. இத்தனை துரிதத்தில் கிடைத்த பலன் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். ஒரு மனிதன் குறுக்கிட்டால், அவன் குறுக்கிட்டால் பல யவன வீரர்களையும் என்னையும் மீறி முடிசூட வேண்டிய ராணியை கருவூருக்கு தூக்கி சென்றார். மகுடாபிஷேகத்தை தடை செய்தார். மயக்க துளிகளை அளித்து அவனை கப்பல் ஏற்றினேன். தப்ப முடியாத அந்த கப்பலில் இருந்து தப்பினான். அலிமா அவனோடு வந்திருப்பதிலிருந்து இலியாசுவை ஏமாற்றி அவன் திரும்பி வந்திருக்கிறான் என்பது தெரிகிறது. எப்படி தப்பினான்? பெரும் விந்தை ராணி, பெரும் விந்தை. ஆனால் விந்தை நடந்திருக்கிறது. விந்தை ஆவிதியா? எனக்கு புரியவில்லை. திரும்பி வந்தான். திரும்பி வரும் வரையில் எனக்கு கவலை இல்லை. சில சில விஷமங்கள் இடையே நடந்தன. பிரமானந்தர் அந்த சவண துறவியை வேவு பார்க்க அனுப்பினார். பொற்கொள்ளனாக கரிகாலனும் இருமிடர் தலையாரும் புகாரிலேயே ரகசிய படை அமைத்தார்கள். இவற்றையெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அறிந்தேன். கவலைப்படவில்லை. அந்த ரகசிய படையை எந்த வினாடியிலும் நசுக்கி இருப்பேன். வீணாக புகாரில் சண்டையை கிளற வேண்டாம், அவசியமான போது நசுக்கலாம் என்றிருந்தேன். இவை அல்லவா தொந்தரவுகள்? நான் ஒரு கண்ணை அந்த திக்குகளில் வைத்தே இருந்தேன் ராணி. கருத்துடன் இருந்தேனே ஒழிய கவலைப்படவில்லை. ஆனால் மீண்டும் வந்தான் படைத்தலைவன். மரக்கள தலைவன் தலைமுடியுடன் தெரிந்த போதே சந்தேகப்பட்டேன். உங்களை அவன் அந்த பழைய மாளிகைக்கு வரவழைத்து பேசிய வரையில் இடம் கொடுத்தேன். அதற்கு மேல் அவன் இன்னான் என்று அறிய தீர்மானித்தேன். என் ஏற்பாடுகளில் இருந்து தப்பினான். மீண்டும் என் மனத்தில் கவலை முளைத்தது. இடையே வெண்ணி போர் விளைந்தது. நமது நண்பர்கள் முறியடிக்கப்பட்டார்கள்.
இப்படி பேசிக் கொண்டு போன டைபீரியஸ் பேச்சை சற்று நிறுத்தினான். அலிமா ராணியையும் ராணி அலிமாவையும் பரஸ்பரம் பார்த்துக் கொண்டார்கள். இருவர் முகங்களும் பெரிதும் இழகி கிடந்தன. டைபீரியஸின் அசைக்க முடியாத உறுதியும் கடமையில் அவனுக்குள்ள கருத்தும் அவ்விருவர் இதயங்களையும் பெரிதும் நிகழச் செய்திருந்தன. அவர்கள் இருவரும் மௌனமாக நின்றார்கள். டைபீரியஸை மேலும் சொன்னார்,
நான் மட்டும் முன்னேற்பாடுகளை சரிபர செய்திருக்காவிட்டால் நாம் இத்தனை நேரம் யவன நாட்டுக்கும் பயணப்பட்டிருக்க வேண்டும். கரிகால் வல்லவன் மன்னனானது முதன் முதலாக புகாரை திரும்ப பிடிக்கத்தான் எத்தனிப்பார். அப்படி ஏதாவது ஒரு நிலைமை ஏற்பட்டால் புகாரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் ராணி. எதிரிகள் புகாரை எளிதாக பிடித்து விடலாம் என்று நினைத்தால் அது பகற்கனவாகும். இந்திர விழா விடுதியின் மேல் இருக்கும் போரி தூண்கள் கால் காதத்திற்கு மேல் ஆயுதங்களை விசிறும் வல்லமை வாய்ந்தவை. யவன ஆயுத நிபுணர்களும் சிற்பிகளும் சென்ற 6 மாதங்களாக அவற்றின் பொறி இயங்கும் வகைகளை பலப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தூண்கள் இயங்க முற்பட்டால் புகாரை சுற்றி கால் காதத்துக்குள் மரங்களோ தரைப்படைகளோ வர முடியாது. இது தவிர காவிரியை அடைந்து நிற்கும் விடுதிகளின் மாடிகளில் எல்லாம் யவன வீரர்கள் இரவும் பகலுமாக புகாரின் நீர்ப்பாதைகளையும் தரைப்பாதைகளையும் கவனித்து வருகிறார்கள். புகாரை குணவாயிர் கோட்டத்தில் இருந்தும் முறையூரில் இருந்தும் அணுகும் நெடுஞ்சாலைகளை புகாரின் முகப்பில் நெடுஞ்சுவரெடுத்து தடுத்திருக்கிறேன். இப்பொழுது அலிமாவிடமிருந்து கைப்பற்றிய 8 மரக்கலங்கள் இனி கடல் மார்க்கத்தையும் காவிரியின் சங்கமத்துறையிலும் புகாரிலும் மேற்கெல்லை வரையில் உள்ள கரையையும் கவனித்து நிற்கும். கடற்கரையோரமுள்ள புகாரின் பெரும் கோட்டை சுவர்களிலும் காவிரி கரையோரமுள்ள விடுதிகளின் சுவர்களிலும் உள்ள இரும்பு தலைகளை அகற்றிவிட்டேன். இத்தலைகளில் வலைகளை வீசி ஏறி வரும் பறந்து வரும் புகாருக்குள் நாம் அறியாமல் புக முடியாது. புகார் முழுவதும் யவனர் காவலில் இருக்கிறது. இந்த 8 மாதங்களில் ஆயுதங்களை பெரிதும் திரட்டி இருக்கிறேன். இளஞ்செழியனை அனுப்பிய அதிகமான காலத்தில் இந்த நாடு வந்த 2 யவன ஆயுத சிற்பிகளை இங்கே தங்க வைத்து தமிழர் இதுவரை காணாத புது புது ஆயுத பொறி வண்டிகளை திரட்டி இருக்கிறேன். நமது வீரர்கள் எதிரிகளை எதிர்க்க தயாராக இருக்கிறார்கள். புகாரை இப்பொழுது வெல்வது அவ்வளவு எளிதல்ல. தவிர உடனே இதை தாக்கவும் கரிகாலனுக்கு வசதி இல்லை
என்றான் டைபீரியஸ். இதுவரை பேசாதிருந்த ராணி கேட்டால், ஏன் வசதி இல்லை என்று?
சேரர் பாண்டியர் படைகள் வாகைக்கு பின்வாங்கி இருக்கின்றன. அங்கு அவற்றை முறியடித்த பிறகுதான் கரிகாலன் புகாரை நோக்கி வர முடியும். ஆனால் அது சாத்தியம் அல்ல. 2 போர் முறைகளுக்கு பிறகு சற்று இலை பாராமல் சைன்யங்கள் 3வது போர் முனைக்கு திரும்புவது சாத்தியம் இல்லை. ஒருவேளை வாகையிலும் கரிகாலனுக்கு வெற்றி ஏற்பட்டாலும் அவன் இங்கு வரமாட்டான். உறையூர் சென்று முடிசூடுவார். படைகளுக்கு இழைப்பார அவகாசம் கொடுப்பான். தவிர அடைந்த அரசை திடப்படுத்திக் கொள்ளவும் முயல்வான். இந்த இடைக்காலம் 1 மாதம் இருக்கும். அந்த 1 மாத காலத்தில் இங்கு யவனர் அரசு நிறுவப்பட வேண்டும். புகார் இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த இடைக்காலத்தில் இந்த புகாரின் உடலில் முளைக்க முட்களை கிள்ள வேண்டும். வெண்ணியின் நிலைமை இங்கு ஏற்பட நான் அனுமதிக்கப் போவதில்லை. என்னை அறியாமல் இளஞ்சழியனோ அவனது படைகளோ புகாருக்குள் நுழைய முடியாது. நுழைந்தாலும் நுழைந்த இரண்டொரு நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள் என்ற டைபீரியஸ் மீண்டும் ராணியை நோக்கி, ராணி, இன்றிலிருந்து 15வது நாள் தமிழர் கொண்டாடும் சித்ரா பௌர்ணமி தினம் இந்திர விழா கோலாகலமாக நடக்கும் பொன்னாள் அது. அந்த நாளில் இம்முறை இந்திர விழா நடக்காது. கிரேக்க நாட்டு காதல் தெய்வம் வீனஸின் திருவிழா நடக்கும். இந்திர விழா மாளிகையை இப்பொழுது வீனஸின் திருமாளிகை. வீனஸின் அழகிய உருவத்தை யமன சிற்பிகள் இருவர் செய்து முடித்தாகிவிட்டது. அந்த திருவுருவம் இந்திரன் உருவத்திற்கு பதில் கடலாட கொண்டு போகப்படும். அந்த விழாவன்று நீங்கள் முடிசூடுவீர்கள் என்றான் உணர்ச்சி பொங்க. அவன் செய்துள்ள ஏற்பாடுகளை கேட்டு ராணி திகைத்து போனாள். இத்தனை ஏற்பாடுகளை உடைத்துக் கொண்டு எப்படி படைத்தலைவர் புகாரில் நுழைவார் என்று நினைத்து ஏதும் புரியாமல் கலங்கினாள். அவள் கலக்கத்தை கண்டு டைபீரியஸ்,
கலக்கத்துக்கு இது சமயம் அல்ல ராணி, மகிழ்ச்சிக்கு வேலை வந்துவிட்டது. இந்த புகாரில் யமன அரசு சித்ரா பௌர்ணமி என்று ஏற்பட போகிறது. அதற்குள் புகாருக்குள் எதிரிகள் யார் நுழை முற்பட்டாலும் அவர்களை பிடிக்க சிலந்தி வலை இருக்கிறது என்றார்.
சிலந்தி வலையா? ராணி பிரமிப்போடு கேட்டாள்.
ஆம், எதிரி பூச்சிகள் உதாரணமாக நமது அலிமாவை போல தானாக வந்து நுழைந்து அகப்பட்டுக் கொள்ளும் காவல் வளையது
என்றான் டைபீரியஸ். இத்தனை ஏற்பாடுகளை செய்த பின் அலிமாவை சிறைக்கு அனுப்புவானேன் என்று ராணி கேட்டால்,
எச்சரிக்கையை முன்னிட்டு இளஞ்சழியின் கரம் எந்த இடத்தில் எந்த சமயத்தில் எந்த உருவத்தில் தோன்றும் என்று சொல்ல முடியாது. முட்கள் இந்த புகாரில் எங்கு எப்படியும் பரவும் என்று சொல்ல முடியாது
என்று அறிவித்தான் டைபீரியஸ். அத்துடன் கூறினான்,
தாங்கள் கிரீடமும் தயாராகிறது ராணி
என்று. எங்கு தயாராகிறது?
சிறையில்.
சிறையிலா?
ஆம், புகாரின் போர்க்கொள்ளர் சமநாடிகள் 2 நாட்களுக்கு முன்னர் புகாரில் தலை காட்டினார். அவரை காவலில் வைத்து மகுடத்தை ஜாக்கிரதையாக செய்து முடிக்கும்படி கருவிகளை அளித்திருக்கிறேன்.
ராணியின் கண்களின் அச்சம் தெரிந்தது. டைபீரியஸின் காவல் சிறப்பை உணர்ந்தாள். அதனால் இளஞ்சழியனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சு திகைத்தாள். டைபீரியஸின் இதழ்கள் மீண்டும் உறுதியோடு மடிந்தன.
அலிமாவை அனுப்பிவிட உத்தரவா மகாராணி? சிறையில் அவள் தனித்திருக்க மாட்டாள். அவள் நண்பர்களும் இருக்கிறார்கள், மகுடம் செய்யும் சமநடிகளும் இருக்கிறார்
என்று சொல்லி சிறிது தயங்கினான். அவன் தயக்கத்தில் அர்த்தமிருப்பதை உணர்ந்த ராணியின் கண்கள் 2 நீலோற்பங்களைப் போல மறுமுறை எழுந்தன. எழுந்த கண்கள் டைபீரியஸின் கண்களை தைரியமாக சந்தித்தன. துணை அவ்வளவுதானா டைபீரியஸ் என்று கேட்டாள் சந்தேகத்துடன்.
இல்லை, வேறு துணையும் இருக்கிறது.
யார் அது?
ஹிப்பாலஸ், இளஞ்சொழிகளின் ஒரு துணைவன், யமன குல கோடாரி காம்பு. அந்த பூஜியும் தப்பவில்லை சிலந்தி விரித்த வலையில் இருந்து
என்று கூறிய டைபீரியஸ் அலிமாவை சிறைக்கு அழைத்து செல்லும்படி வீரர்களுக்கு படித்தார். அவர்கள் சென்றதும் ராணிக்கு மிகுந்த பணிவோடு தலை வணங்கினான் டைபீரியஸ்.
ராணி, எப்படியும் சித்ரா பௌர்ணமியில் முடிசூடுவீர்கள். அந்த விழாவை தடுக்க இளஞ்சொழியன் முயலாதிருக்க மாட்டான். ஆனால் புகாரில் நிலைக்கப் போவது இளஞ்சொழியனா டைபீரியஸா தமிழரா யவனரா என்பது விளங்கிவிடும். அன்று யவன அரசு அழிந்தால் டைபீரியஸும் அழிவான். அது சோதனை நாள் ராணி. அந்த சோதனை வரும்போது நீங்கள் யவன நாட்டு ராணியாக உங்கள் பணியை செய்வீர்கள் என்று நம்புகிறேன்
என்ற உணர்ச்சி வேகத்தோடு சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினான். அவன் போகும் திக்கை பார்த்து கொண்ட நின்ற ராணி, அவள் உள்ளத்தில் உணர்ச்சி புயல் பெரிதாக வீசி அடித்தது. என் அலைகள் பெரிது பெரிதாக கிளம்பி அவள் இதயத்தில் திரும்ப திரும்ப மோதின. அத்தனை உணர்ச்சி புரட்சியிலும் ஒரு விஷயம் நன்றாக விளங்கிவிட்டது ராணிக்கு. வீனஸ் விழாவன்று தான் வாழ்வுக்கும் நல்லதோ கெடுதலோ ஏதாவது ஒரு முடிவு ஏற்பட்டுவிடும் என்று தீர்மானித்தாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.